டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
தொல்லை ஆராய்ச்சி வானொலி அன்பர்களுக்கு எங்கள் காலை வணக்கங்கள். தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 முதல் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். லவோதிக்கேய சபை மக்கள் தங்களை செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள் என்று கூறினார்கள். உண்மையாகவே லவோதிக்கேய பட்டணம் செல்வ செழிப்பு நிறைந்தது. அந்த குறிப்பிட்ட காலத்திலே அந்த பகுதியிலேயே லவோதிக்கேயாவும் சர்தேயும் இரண்டு செல்வ செழிப்பு வாய்ந்த பட்டணங்களாக இருந்திருக்க வேண்டும். லவோதிக்கேய சபை மக்கள் சொன்னது என்ன? நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், திரவிய சம்பன்னர்கள், எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று கூறினார்கள். பணமே எல்லா பிரச்சினைக்கும் விடை என்று நினைத்தார்கள். 2 உலக யுத்தத்திற்கு பின்னர் அமெரிக்க அரசாங்கமும் இப்படிப்பட்ட எண்ணத்துடன் தான் இருந்தது. உலகத்தின் பல நாடுகளுக்கு வாரி வழங்கியது. அதன் மூலமாக நண்பர்களை சேர்க்கவும் உலகத்திலே சமாதானத்தை உண்டாக்கவும் உலகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கவும் எண்ணியது. சொல்லப்போனால் இப்படிப்பட்ட செயல்களினாலே உலக மக்களை குழப்பமடையத்தான் செய்தார்கள். உலகத்தின் தேவைகளுக்கு பணம் கொடுத்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று எண்ணினார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, பணமானது எந்த காலத்திலேயும் பிரச்சனைகளுக்கு தீர்வல்ல. லவோதிக்கேய சபை மக்கள் அதை முயற்சித்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களாக இருந்தாலும், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருந்தாலும், தரித்திரராக இருந்தாலும், நிர்வாணியுமாயிருந்தாலும், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உலக பொருட்களை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் சிமிர்னா சபையை பார்ப்பீர்கள் என்றால் அது பொருளாதாரத்திலே குறைவுபட்டதாக இருந்தது. அடிமைகளும் ஏழைகளும் அடங்கிய சபை அது. அங்கே அநேக செல்வந்தர்களோ சீமான்களோ இல்லை. 1 கொரிந்தியர் 26:26 பவுல் என்ன சொல்கிறார்? எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இன்னும் சில சபைகள், எங்கள் சபைதான் பெரியது, முக்கியமான மக்கள் இங்கேதான் இருக்கிறார்கள், பெருங்கூட்ட மக்கள் இங்கே உண்டு, உதாரத்துவமாக கொடுப்பார்கள், எங்களாலேயுமே பெரிய அழகு வாய்ந்த ஆலயம் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். ஒரு கணக்கெடுப்பின்படி 1970 1980 இடையே புராட்டஸ்டன்ட் திருச்சபையினர் மிக வளர்ச்சி பெற்றனர் என்று குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய மூதாதையருடைய கனவுகளை காட்டிலும் திருச்சபையிலே செல்வ செழிப்பானது பெருகியிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் பெரிய உயிர்மீழ்ச்சி கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. வானொலி, தொலைக்காட்சி, புத்தகங்கள் இன்று மிக அதிகமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய திருச்சபையிலே உலக பொருளாதாரமே திருச்சபையை குறித்து அளக்கும் அளவுகோலாயிருக்கிறது. இன்று ஆவிக்குரிய காரியங்கள் மக்களுக்கு முக்கியமானதாக தெரியவில்லை, அல்லது அது முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லலாம். பொதுவாக திருச்சபை குறித்து சொல்லும்பொழுது உலக பொருட்களிலே அதிகம் பெற்றதாயிருக்கிறது. சொல்லப்போனால் உண்மையாகவே செல்வத்தை சேகரிக்கும் பணிகளிலே இன்றைய திருச்சபைகள் ஈடுபடுகிறதாயிருக்கிறது. கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்காக தங்கள் வாக்குறுதிகளை கொடுக்கும்படியாக மக்கள் ஏவப்படுகிறார்கள். சில ஊழியங்களிலே அந்த ஊழியத்திற்காக பணம் சேகரிப்பதுவே பிரதானமான காரியமாயிருக்கிறது. கவனமாய் பார்த்தால் இப்படி செய்கிறவர்களுடைய சௌகரியமான வாழ்க்கைக்காகவே அந்த பணம் செலவு செய்யப்படுகிறது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார் சகோதரனை சகோதரியே, கிறிஸ்தவ பணிகளுக்கென்று நீங்கள் காணிக்கைகளை கொடுக்கும்பொழுது அது எப்படி செலவழிக்கப்படுகிறது என்பதை குறித்தும் நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் மறிக்கும் தருவாயிலே சில ஊழியத்திற்காக எழுதி வைக்கிறார்கள். அப்படி எழுதி வைக்கிறவர்களும் தான் எழுதி வைப்பது உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்தப்படுமா என்பதை பலமுறை சிந்தித்து அவ்வாறு செய்ய வேண்டும். லவோதிக்கேய சபையிலே செல்வம் நன்கு இருந்தது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 7 சபைகளிலேயும் இதுவே மிகவும் கீழ்த்தரமாய் இருந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே இருந்தது. எனவே இது வாந்தி பண்ணப்படும் நிலைமையிலே காணப்பட்டது. அங்கே வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கும் பழக்கம் இல்லை. கிறிஸ்துவின் மேலே உண்மையான அன்பு இல்லை. கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்கிறவர்கள் இல்லை. அவருடைய ரட்சிப்பின் கிருபையை குறித்து அறிவிக்கிறவர்கள் இல்லை. ஆனாலும் தங்கள் சொந்த நிலைமையை குறித்து பார்க்க முடியாத பார்வையற்றவர்களாயிருந்தார்கள். நீதியின் வஸ்திரம் அங்கே இல்லை. ஒரு திருச்சபையிலே பல சாதாரண விசுவாசிகள் அடிக்கடி எங்களால் எந்த பயனும் இல்லை, எங்களால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து தங்களை எப்படி பயன்படுத்த முடியும் என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இப்படிப்பட்ட எண்ணமுள்ளவர்களாய் மாறியதற்கு காரணம் என்ன என்பதை அந்த போதகர் கண்டறிந்தார். ஏனென்றால் திருச்சபையின் மாதாந்திர இதழிலே பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், செல்வந்தர்கள் எப்படி கர்த்தருக்காக சாட்சி பகர்ந்தார்கள் என்பதை குறித்து எழுதியதனாலேயே அதை வாசித்த சிலர் தங்களால் எப்படி பயனுள்ளவர்களாக வாழ முடியும் என்ற கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட போதகர் அவருடைய ஆலயத்தின் விளம்பர பலகையிலே பொதுவான ஒரு கடிதத்தை எழுதி வைத்தார். உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவ சாட்சி என்றால் என்ன என்பதை குறித்த ஒரு அடிப்படையை நம்மிலே அநேகர் மறந்து கொண்டிருக்கிறோம். தேவன் உலகத்திலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன் இப்படி செய்தார்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை தெரிந்தெடுக்கும் பொழுதும் ஒலிம்பிக் பந்தயத்திலே வெற்றி பெற்றவர்களையோ ரோம பேரரசிலே பொறுப்பில் இருந்தவர்களையோ தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை போன்ற சாதாரணமானவர்களையே தெரிந்து கொண்டார். சிலர் மீன்பிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஒருவன் ஆயக்காரனாயிருந்தான். அவன் சமுதாயத்தாலே புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள்தான் கிறிஸ்துவுக்காக அன்றைய உலகத்தை தலைகீழாக்கினார்கள். எப்படி அப்படி செய்தார்கள்? அவருடைய பெயர் பிரஸ்தாபத்தின் மூலமாகவா? அப்படி எந்த பெயர் பிரஸ்தாபமும் அவர்களுக்கு இல்லை. உயர்ந்த பதவி என்பதனாலா? அப்படி எதுவும் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்கு இருந்த வல்லமையானது பரிசுத்த ஆவியானவரால் உண்டான கிறிஸ்துவின் பலனே அவர்கள் பலனாயிருந்தது. எனவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர உங்களை போன்ற சாதாரணமான மனிதர்கள் தேவை. நீங்களே இந்த உலகத்தை தலைகளாக மாற்ற முடியும் என்று எழுதியிருந்தார். சாம்வேல் ஜே ஸ்டோன் என்பவர் எழுதிய இந்த அருமையான பாடலையும் சற்றே கவனியுங்கள். இன்றும் அந்த பாடலானது அநேக திருச்சபைகளிலே பாடப்பட்டு வருகிறது. சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜென்மாதாரம் அவரின் வார்த்தையே, தம் மனவாட்டியாக வந்து அதை தேடினார், தமக்கு சொந்தமாக மறித்து அதை கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, தன் ஜீவனையே கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்ட திருச்சபையானது தனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலே உள்ள ஒரு பேராலயத்தின் சுவரிலே எழுதப்பட்டிருக்கிற சில வரிகளை வாசிக்கிறேன், கவனியுங்கள். என்னை ஆண்டவனே என்கிறீர்கள், ஆனால் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறீர்கள். என்னை ஒளி என்று சொல்கிறீர்கள், ஆனால் என்னை பார்க்க மாட்டேன் என்கிறீர்கள். என்னை வழி என்று அழைக்கிறீர்கள், ஆனால் என்னிலே நடக்க மாட்டேன் என்கிறீர்கள். நானே ஜீவன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் என்னை தெரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்கள். நானே விவேகம் என்கிறீர்கள், ஆனால் என்னை பின்பற்ற மாட்டேன் என்கிறீர்கள். நானே அழகு என்று சொல்கிறீர்கள், ஆனால் என்னை நேசிக்க மாட்டேன் என்கிறீர்கள். நீங்கள் என்னை செல்வந்தர் என்று அழைக்கிறீர்கள், ஆனால் என்னிடத்திலே கேட்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். என்னை நித்தியர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் என்னை நீங்கள் தேடுகிறதில்லை. என்னை சீமான் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எனக்கு சேவை செய்ய மாட்டேன் என்கிறீர்கள். என்னை கிருபை நிறைந்தவர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் என்னை நம்ப மாட்டேன் என்கிறீர்கள். என்னை வலியவர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் என்னை கனம் பண்ண மாட்டேன் என்கிறீர்கள். என்னை நேர்மையானவர் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எனக்கு பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். இதை எழுதிவிட்டு, நான் உங்களை குற்றப்படுத்தினால் என்னை குறை கூறாதிருங்கள் என்றும் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதுதான் லவோதிக்கா சபையின் நிலையுமாய் இருந்தது. ஸ்டான்லி என்பவர் தனது திருச்சபையை பார்த்து இவ்வாறு சொல்கிறார், நான் ஒரு பாவி என்பதை எனது திருச்சபை எனக்கு சொல்ல தவறிவிட்டது. நான் ரட்சிக்கப்படாதவனாயிருக்கிறேன் என்று என்னை குறித்து செயல்பட தவறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை எனக்கு கொடுக்க திருச்சபை தவறிவிட்டது. பாவத்தின் பயங்கரமான விளைவுகளை குறித்தும் நரகத்தின் உண்மையை குறித்தும் இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்பதை குறித்தும் எனது திருச்சபை எனக்கு சொல்ல தவறிவிட்டது. இன்று நாம் நமது நியாய தீர்ப்புகளை குறித்து அதிகமாக கேட்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஜீவிக்கிற கடவுளை குறித்தும் இன்றும் ஜீவனோடு இருக்கிற பிசாசை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம். மோட்சத்தையும் அதை பெற்றுக் கொள்வதற்கான காரியங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதேவேளையிலே நரகத்தை விட்டு தூரமாய் செல்வது எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனது திருச்சபை எனக்கு பயிரிடுதலை குறித்து அல்ல, மறுபிறப்பை குறித்து கற்றுத்தர வேண்டும். அப்படிப்பட்ட திருச்சபைக்காக நான் ஏதாவது செய்ய தவறலாம், ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக் கொடுக்கிற சபையானது எனக்கு தீங்கிழைப்பதே இல்லை என்று எழுதியிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, லவோதிக்கேயா திருச்சபையின் காலத்திலேதான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பின் கிருபையை குறித்து அந்த திருச்சபை அறிவிக்க மறுத்துவிட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையையும் சற்றே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அனலாயிருக்கிறோமா அல்லது குளிராயிருக்கிறோமா அல்லது வெதுவெதுப்பாயிருக்கிறோமா, நாம் ஒன்றுமே இல்லாதவர்களாயிருந்தும் எல்லாம் பெற்றவர்களாயிருக்கிறோம் என்று பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய செல்வம் நமக்கு நித்தியத்தை தராது. உலகத்திலே அத்தனை காரியங்களை பெற்றவர்களாயிருந்தாலும் நம்முடைய ஆத்மாவை இழந்து போனால் நமக்கு லாபம் என்ன? கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலேயும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்கிறோமா என்பதை சற்றே யோசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 பார்ப்போம். நான் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். இங்கே அவர் சொல்கிறது என்ன? ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் என்று சொல்கிறார். இதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத ரத்தம். அடுத்தபடியாக வெண் வஸ்திரத்தை குறித்து வாசிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நீதியின் வஸ்திரமாயிருக்கிறது. கண்களுக்கு கலிக்கம் போடவும் என்று சொல்லும்பொழுது நம்முடைய அகக்கண்களை திறக்கும் பரிசுத்த ஆவியானவரை அது குறிக்கிறதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபைக்கு கூறும் ஆலோசனை கடிந்து கொள்ளுதல் மிகவும் அதற்கு தீமையானதாக இருந்தது. சர் வில்லியம் ராம்சே என்பவர் ஆசியாவிலே உள்ள 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் என்ற புத்தகத்திலே லவோதிக்கேயா சபை குறித்து சொல்லும்பொழுது இவ்வாறு எழுதியிருக்கிறார். லவோதிக்கேயா திருச்சபையானது தான் பார்வையற்ற நிலைமையில் இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் முடமாக்கப்பட முடியாத அளவு அல்ல, அது வியாதியினாலே பாதிக்கப்பட்டதாய் இருக்கிறது. அதற்கு மருத்துவ உதவி தேவையானதாக இருக்கிறது. ஆனால் அங்கே உள்ள சிறந்த மருத்துவர்களாலே அதற்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் கண்களில் இருக்கிற வியாதிக்கு அவர்கள் கொடுக்கும் எந்த மருந்தும் பயனளிக்காது. லவோதிக்கேய மக்கள் தங்களுக்கு கடிதம் எழுதும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தே தங்களுக்கு தேவையான மருந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்கு விலைக்கிரயமாக அவர்கள் பாடுபட வேண்டியதற்கும் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டியதற்கும் என்று எழுதுகிறார். வசனம் 19 பாருங்கள். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இங்கே இயேசு லவோதிக்கேயா திருச்சபைக்கான இறுதி செய்தியை கொடுக்கிறார். ஜாக்கிரதையாயிருந்து என்று சொல்கிறார். அனலுமின்றி குளிருமின்றி இருந்த நிலைமையை விட்டு சூடான ஒரு நிலைமைக்கு வா என்று அழைக்கிறார். அதற்கு அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்புதல். வேறு எதையும் அவர் கேட்கவில்லை. இன்றைக்கும் திருச்சபைக்கு தேவையான செய்தி மனம் திரும்பு என்பதுதான். இதை நீங்கள் பிரசங்கிப்பதனாலே பெயர் பெற்ற பிரசங்கியாராக முடியாது. நீங்கள் எந்த சபையிலே அங்கத்தினராக இருந்தாலும் சகோதரனே சகோதரியே, உண்மையாகவே மனம் திரும்பியிருக்கிறீர்களா? அல்லது சடங்காச்சாரம் உங்களை ரட்சிக்கும் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் ஜாக்கிரதையுடன் இன்றே மனம் திரும்புங்கள். உங்களுடைய மனதிலே வரும் எல்லா காரியங்களுக்கும் இயேசுவையே முதலிடத்தில் வையுங்கள். வசனம் 20 பாருங்கள். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது ஒரு அற்புதமான காட்சியாயிருக்கிறது. பாவியனுடைய இருதயத்தின் வாசற்படியிலே இயேசு நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார். புகழ்பெற்ற ஹோல்மன் ஹண்ட் என்ற ஓவியர் இந்த வசனத்தை ஒரு படமாக வரைந்தார். பின்னர் தனது ஓவிய நண்பர்களை அழைத்து இதை குறித்த குறைவுகளை சொல்லும்படியாக கேட்டார். அப்பொழுது ஒரு ஓவிய நண்பர் இவரை பார்த்து, சகோதரனே, எல்லாவற்றையும் நன்றாய் வரைந்திருக்கிறீர்கள், ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை விட்டுவிட்டீர்களே என்று சொன்னார். அது என்ன என்று ஹோல்மன் ஹண்ட் கேட்டதற்கு, அதுதான் கதவை திறக்கிற கைப்பிடி என்று சொன்னார். அப்பொழுது ஹோல்மன் ஹண்ட், இது மனிதனுடைய இருதயத்தை பொறுத்ததான ஒரு படம், எனவே இருதயத்தை திறப்பதற்கான கைப்பிடி உள்பக்கம்தான் இருக்கிறது என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 நாம் பார்க்கிற இயேசு கிறிஸ்துவின் நிலைமை இதுதான். இருதயத்தின் வாசற்படியிலே நின்று தட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வரப்போகிறதில்லை. மோட்சத்தையும் நகரத்தையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திவிட்டார். ஆனால் அவர் வாசலண்டை வரும்பொழுது தட்டிக் கொண்டுதான் இருப்பாரே ஒழிய உடைத்துக் கொண்டு உள்ளே வரப்போவதில்லை. நீங்கள்தான் உங்கள் இருதய கதவை திறந்து, ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னிலே வாசம் பண்ணும் என்று அவரிடத்திலே கேட்க வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லும்பொழுது அவர் உங்களிடத்திலே பிரவேசித்து உங்களோடு போஜனம் பண்ணுவார், நீங்களும் அவரோடு போஜனம் பண்ணுவீர்கள். இணைந்து போஜனம் பண்ணுவது ஒரு நெருக்கமான ஐக்கியத்தை கொடுக்கிறது. போஜனம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்வதை குறித்து சொல்லுகிறது. மேலும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வளர்வதை அது குறிக்கிறது. வெளிப்படுத்தின சேஷம் 3:21 வாசிக்கிறேன். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட தனக்குள்ள உறவை குறித்து சொல்லும்பொழுது என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே என்று சொல்கிறார். யோவான் 20:17 இதைத்தான் வாசிக்கிறோம். நமது பிதா என்று கூறுகிறதில்லை, என் பிதா என்றுதான் சொல்கிறார். ஏனென்றால் பிதாவோடு கூட அவருக்குள்ள உறவானது எப்பொழுதும் வித்தியாசமானதாகவே இருக்கிறது. என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்வேன் என்று இயேசு சொல்லும்பொழுது அடுத்ததாக தான் கூறப்போகிற காரியங்களுக்கு ஒரு முகவுரையாக இவற்றை சொல்லுகிறார் என்று சொல்லலாம். இப்பொழுது 22 பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். இரத்த ஓட்டமுள்ள காதையுடைய திருச்சபை ஒவ்வொன்றிற்கும் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சிறப்பு செய்தி இதுதான். எனவேதான் பிரியமானவர்களே, வேத வசனத்தை கற்றுக்கொள்வதிலே நாம் மிக கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாலேயும் நாம் ஓடிவிடக்கூடாது. அவரே நமக்கு கற்றுக் கொடுப்பவராக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கூறுவதை உங்கள் இருதயத்திலே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்மை உள்ளதாக்க முடியும். இந்த வசனமானது 7 திருச்சபைக்கான செய்தியை நினைவுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. 7 சபைகளை குறித்த அநேக காரியங்களை சிந்தித்தோம். ஏனென்றால் அது இக்காலத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது ஒரு திருச்சபையின் அங்கமாக நாம் இருப்போம் என்றால் அவருடைய சரீரத்தின் ஒரு அங்கமாயும் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் இங்கே வாசிக்கிற கடைசி 2 திருச்சபையின் காலத்திலேதான் நாம் இருக்கிறோம் என்று சொல்லலாம். நம்முடைய கண்கள் காண்கிற திருச்சபையிலே ஒரு பிளவு இருக்கிறது. லவோதிக்கேயா திருச்சபை போல கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்கிற மக்களும் உண்டு, வேதத்தை புரட்டுகிறவர்களும் உண்டு. பிலதெல்பியா சபை நமக்கு ஒரு முன்மாதிரி. இப்படிப்பட்ட திருச்சபைதான் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட முடியும். இன்று எத்தனையோ திருச்சபைகளிலே நல்ல அமைப்புகள் இருக்கிறது, ஆனால் வேதத்தை விட்டு வழி விலகி போயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போய்விட்டது. இன்றைய திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட பிரிவைத்தான் நாம் பார்க்க முடியும். ஒரு திருச்சபை ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து செல்லும். இந்த 7 சபைகளை குறித்து இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார் என்றால், இந்த எல்லா காலகட்டத்திலும் உள்ள திருச்சபைகள் இந்த 7 திருச்சபைகளைப் போலத்தான் காணப்படுகிறது. இந்த வசனங்களிலே திருச்சபைக்கும் செய்தி உண்டு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் செய்தி உண்டு. எபேசு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு நமக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆதி அன்பை விட்டுவிட்டு நாம் வாழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவோடு தனிப்பட்ட உறவிலிருந்து வழிவிலகி போக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையான ஒரு விசுவாசியாக அவருக்கு பணிவிடை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவருக்குமே இந்த சோதனை உண்டு. உங்கள் முன்னாலே நான் வைக்க விரும்புகிற ஒரு கேள்வி, நீங்கள் உண்மையாகவே அவரை நேசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலேயே நேசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசிப்பீர்கள் என்றால் அவரோடு கூட சரியான உறவுள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் செல்ல ஆரம்பிப்பீர்கள் என்றால் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பான ஒரு நிலைமைக்கு சென்று விடுவீர்கள். வெளியே இருந்து பார்ப்பதற்கு அது மிகவும் கேடானதாக தெரியாது. ஆனால் எந்த ஒரு தனி மனிதனுக்கோ திருச்சபைக்கோ வரக்கூடிய மிக கேடான நிலைமை அதுதான். இது குறித்து ஒரு போதகர் சொல்லும்பொழுது, கடவுளே இல்லை என்று சொல்கிற ஒரு மனிதனை பார்க்கிலும் 20 மனிதர்கள் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருப்பது கிறிஸ்தவ சாட்சிக்கு இடையூறு விளைவிக்கிறது என்று சொல்கிறார். தொடர்ந்து இதை குறித்து நாளைய நிகழ்ச்சியில் நாம் சிந்திப்போம். இன்று நாம் சிந்தித்த காரியங்களை மனதிலே வைத்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, லவோதிக்கேயா திருச்சபை குறித்த மேலும் சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உலக ஐஸ்வர்யத்தை பெற்று உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளாமல் இருப்போம் என்றால் அதை குறித்து நீர் தொடர்ந்து எங்களோடு பேசும். செல்வம் அல்ல, உம்மோடு கூட உள்ள ஐக்கியமே முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்யும். எந்த பகுதியிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க முடியாதபடி கண் சோறிய போனவர்களாக இருக்கிறோமோ, உம்முடைய தூய ஆவியானவரால் எங்களுடைய கண்களை நீர் திறக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களிலே யார் யாருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து பரிபூர்ணமாய் வெளியே வர சிக்ஷிக்கிறீரோ, அதை ஜாக்கிரதையாக அறிந்து மனம் திரும்ப நீர் எங்களுக்கு உதவி செய்யும். யார் யாருடைய இருதய கதவுகளை நீர் தட்டி கொண்டிருக்கிறீரோ, அவர்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு தங்கள் இருதயங்களை திறந்து உமக்கு தங்களுடைய இருதயத்திலே முதலிடம் கொடுக்க நீரே உதவி செய்ய கெஞ்சுகிறோம். இந்த வசனத்தை கேட்டும் கேளாதவர்கள் போல யாரும் கடந்து சென்று விடாதபடி தூயாவியானவரே, தொடர்ந்து எங்களிலே நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 113:7. கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 113:7.